பொதுவாறு தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட இருந்த போது ஏற்கனவே 78ஆம் ஆண்டுக்கு முதல் அல்ல 89ஆம் ஆண்டுக்கு முதல் மட்டக்களப்பு இரட்டை அங்கத்துவ தொகுதியாக இருந்தது. இப்போது மைத்ரி ஆட்சி அவருடைய விஞ்ஞாபனத்திலே தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லப்படுகிறது. ஆக ஏற்கனவே மோதூர், சம்மாந்துறை, பொத்துவில், மட்டக்களப்பு இரட்டை அங்கத்துவ தொகுதிகளாக இருந்தது. இந்த இரட்டை அங்கத்துவ தொகுதிகள் மீண்டும் வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறதா? அவ்வாறு இல்லாவிட்டால் நீங்கள் அதை எதிர்கட்சி உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் வலியுறுத்தல் செய்வீர்களா?
இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடிய போது அவர்கள் ஏற்கனவே ஒரு ஒரு மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கீழே வாசிச்சு போனா விளங்கும். இந்த சிறுபான்மை சமூகங்களுக்கு, சிறுபான்மை இனத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் என்றுதான் சோல்பரி கமிஷன் ஊடாக இந்த இரட்டை அங்கத்தோடு வந்தது. ஆனா இதுல சொல்றேன் என்னென்றால், சிறுபான்மை இனம் அல்ல, சிறுபான்மை கட்சிகள். சிறுபான்மை இனம் அல்ல, சிறுபான்மை கட்சிகள் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொள்றதுக்காக த பெஸ்ட் லூசர், தோத்தாக்களுக்கு கொடுக்கிற என்ற ஒரு முறை இருக்கு. அதாவது இந்த நம்ம மூணு மட்டக்களப்பு கண்டா ஒரு கிடைக்கும், ஒரு சீட் கிடைக்கும், ஒரு ஆளுக்கு, நாலாவது ஆளுக்கு, தோத்தாளுக்கு, இந்த பெஸ்ட் லூசர் சொல்ற சிஸ்டம் அது சில நாடுகள் இருக்கு. அதான் கொண்ட அப்புறம் சொல்ற முறை. அந்த முறை சிறுபான்மை இனத்தை அல்ல, சிறுபான்மை கட்சி. அந்த சிறுபான்மை கட்சி உள்ளே மட்டக்களப்புல நாங்க வர முடியாது. ஏனென்றால் நாங்க சிறுபான்மை சமூகம் என்ற அடிப்படையில் வந்து வரும். ஆகவே இந்த இந்த இதுல அவர் குறிப்பிட்ட அடிப்படையில இரட்டை அங்கத்தை ஒருவர் தொகுதிக்கு ஒருவர் சொல்றீங்க மிக தெளிவா. இரட்டை அங்க தொகுதி எங்கேயும் சொல்லல, இருந்தும் இருக்கிற தொகுதி இருந்தும் அப்படி இருந்தும் சொல்லப்படுது. ஆகவே நாங்க இதுல என்ன செய்ய போறாரு, இதுல அவருடைய அடுத்த கட்டம் என்ன எப்படி, அவர் கமிட்டி நியமிக்காரு, அந்த கமிட்டியில நாங்க எங்களோட விஷயங்களை போட்டுதான் இதுல முடிவு எடுக்கலாம்.
தொகுதிவாரி தேர்தல் முறை இன்னும் 95 நாட்களில் அல்லது அழைக்கப்படுகின்ற பாராளுமன்றத்தின் அறிமுகப்படுத்தப்பட்டுவிடும்.
இதுல இருக்கிறது படி அவருடைய இந்த புத்தகத்தில் சொல்லிருக்கிறதின்படி 28ஆம் தேதி இதுக்கு அந்த தெரிவு செய்யும் சர்வகட்சி கமிட்டி, ஓல் பார்ட்டி கமிட்டியை நியமிக்க 28ஆம் தேதி நியமிச்சு முடிய அந்த சட்டம் வருது. இந்த அறிக்கை மார்ச் மாசம் 17ஆம் தேதி, மார்ச் மாசம் இரண்டாம் தேதி புதிய தேர்தல் சட்ட மூலம் சம்பந்தமான குழுக்களின் யோசனைகள் உள்வாங்கப்பட்டு அதற்கான சட்ட மூலத்தை உருவாக்குதல் மார்ச் 2ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சொல்றாரு. இந்த புத்தகம் சொல்லி சொல்றபடி நான் சொல்றேன், பெனிஃபிட் சொல்றேன் சொல்றேன், இந்த சட்டம் உருவாக்கப்படும் சொல்லப்படுது. அடுத்த முறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டம் வருது. தேசாவோட சட்டம் 18ஆம் தேதி, 19 கணக்காய்வு சட்டம், இதுவான தாவலர் சட்டம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு சட்டம் வருது. அப்ப இந்த சட்டம் மார்ச்ல 2ஆம் தேதி சட்டமாக்கப்பட்ட உடனே என்ன செய்யும், 23ஆம் தேதி பாராளுமன்றத்தை கலைத்து விட்டு எலெக்ஷன் போறோம். ஆகவே நாங்க அந்த அந்த சட்டமாகற வரையிலேயும் என்ன என்ற விஷயத்தை எங்களால சொல்லுறாரு.
ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிபால மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வச்சிங்க, ஒரு சுயநலவாதி என்றும் அந்த அவரே மாவட்டத்தில் சில பிரச்சனை இருக்கும் என்றும் அடுத்தது மைத்திரிபால ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு சில சிக்கல்கள் என்ன சொல்றீங்க?
நான் மிக தெளிவா இப்பவும் சொல்றேன், நாங்கள் அவர் சுயநலவாதி சொல்லல, இனவாதி சொன்னான். மாடர் விஷயத்தில் அவர் மிக கடுமையாக இருந்தால் தடை பண்ணார்னு சொல்றேன். இப்பவும் நான் சொல்றேன், இப்ப அவரு இனி இப்ப அவருடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க சிங்க முஸ்லீம் மக்களுடைய, தமிழ் மக்களுடைய வாக்குகள் தான். அவர் வெற்றி பெற்றிருக்கிற வடகிழக்கில் கிட்டத்தட்ட 978,000 வாக்குகள் எடுத்துக்க, அந்த வாக்குகள் தான் அவரை வெற்றி படுத்திக்கிறது. வடகிழக்குள்ள முஸ்லீம்கள் தமிழ் மக்களோட வாக்குகள், எங்களை மக்கள் மிக குறைவான வாக்குகள். ஆகவே இப்ப அவர் சொன்னதும்படி, அவர் சொல்றதும்படி மிருகவாதி தடை சட்டம் கொண்டு வரணும் நாட்டில். இப்ப சொன்னதுபடி அப்படி கொண்டு வரலன்னா நாங்க வரவேற்கும். இப்ப முஸ்லீம்கள், தமிழ் மக்கள் எல்லாம் வாக்களிச்சதால் அவர் சொன்னதும்படி, அவர் சொன்னதும்படி 87ஆம் அண்டைக்கு மிருகவாத தடை சட்டத்தை அவர் கொண்டு வருவார் என்றால் அவர் அந்த இனவாதிங்கிறத அவர் திரும்பி நிரூபிப்பார். சில வேளைகள்ல தங்களுக்கு முஸ்லீம்களும் தமிழ் மக்களும் நிறைய வாக்களிச்சாங்க, அவங்களெல்லாம் வெற்றி போறணும்னு சொன்னார் என்றால் அப்ப இவர் அந்த மிருகவாத சொன்னது போய் ஒவ்வொரு சமூகத்தில் ஒவ்வொரு ஆளை திருப்திப்படுத்துக்காக அப்படித்தான் சொல்லணும். இது ஜாத்திகே ஹெல உரிமையை, ஜாத்திகே ஹெல உரிமைதான் அவங்க தான் இந்த சட்டம் கொண்டாடுறவங்க, ஜாத்திகே ஹெல உரிமையை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி போட்டது சொல்லுவாங்க. அப்ப நாங்க இந்த இதைத்தான் வச்சு நாங்க பேசலாம், செய்வாரா செய்ய மாட்டாரா பேசலாம். அவருடைய எழுத்து மூலமான ஆவணங்கள் இருக்குது எங்கிட்ட ரெண்டு, இந்த எழுத்து மூலமான ஆவணங்களை வச்சு தான் நாங்க பேசலாமே தவிர நான் அவரு என்ன செய்வாருன்னு சொல்லிடுறாரு. எழுத்து மூலம் சொல்லியிருக்கார், 87வது அண்டைக்கு நான் செய்வேன், மிருக வதை தடை சட்டத்தை கொண்டு வருவேன் தெளிவா சொல்லிருக்கார். அலுவலகத்தில் இருக்கு, கொண்டு வருவாரா இல்லையாண்டு நாங்க இருந்து பார்க்கணும். கொண்டு வராட்டி மக்களை ஏமாத்திருக்கார் போய் சொல்லி, கொண்டு வந்தாண்டா அவர் உண்மையை கொண்டு வந்திருக்கார். அது மூலம் ஏற்படுற பாதிப்பை நாங்க இப்படி சொல்லிருக்கோம் கூட்டங்கள்ல.
கடைசி கூட்டத்தில் சார் ரஹ்மான் சார் சொன்னாரு, மிருக வதை தடை சட்டம் வந்து முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இல்லை, அதாவது இஸ்லாமிய மிருக வதை சட்டம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆங்கிலத்தில் உள்ள ஒரு விவாச்சர்
நான் காய்கிறால் மிருக வலை தடை சட்டம் சட்ட நாட்டில் இல்ல. இப்ப இறைச்சிக்காக ஆடு மாடுகளை அறுக்கிறதுக்கு இலங்கை சட்டம் அனுமதி வழங்கிருக்கீங்க. அந்த சட்டத்தை வச்சுதான் மைத்ரிபால சிறிசேன தடை செஞ்ச போதும் பெசல் ராஜபக்சே அதை ஓவர்ரூல் பண்ணி கொடுத்தார், உடல் கொடுத்தார். மிருக தடை சட்டம் சட்டம் கொண்டு வந்திருக்கு பார்லிமெண்ட்ல ஜாத்திக ஹெல உரிமை. அது என்ன செய்யப்பட்டிருக்குது? தடை செய்யப்பட்டிருக்கு, அனுமதிக்கல. அனுமதிக்கல, நாங்க எல்லாரும் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்ப மிருகவாத தடை சட்டம் வந்து இப்ப கருதுற சட்டம் என்னென்றால் ஆடு மாடு மிருகங்களை வதை செய்யறது அறுக்கிறது, அதான் மிருகத்தை வதை செய்யறது. அப்ப அது என்ன சட்டம் வர, அப்ப அந்த சட்டத்தை வச்சு தான் நாங்க பேசலாம். இனிமேல் இன்னும் பிரச்சனை இல்லை, ஆட்சி வந்திருக்குது. இன்னும் 96 நாளாண்ட 86 நாளாண்ட 14 இன்னொரு 85 நாள்ல சட்டம் கொண்டு வரணும். இப்பொழுது வந்து பார்ப்போம்
என்ன. மொத்தமா இந்த முஸ்லீம் சமூகம் மஹிந்த ராஜபக்ச முஸ்லீம்களுடைய நண்பர், ஏன் ஒட்டு மொத்தமா இந்த முஸ்லீம் சமூகம் அவரை எதிர்த்து வாக்களிச்சிச்சு? ஒன்று நம்ப திட்ட தெளிவா முஸ்லீம் சமூகத்துக்கு மஹிந்த ராஜபக்ச முதுபல சேனையாக இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதுவிதமான ஒரு கருத்தும் அவர் தெரிவிக்கலை. இந்த சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்தமாக இந்த முஸ்லீம் சமூகம் வாக்களிச்சது.
இல்ல உண்மையிலேயே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது முஸ்லீம்கள் எதிராக வாக்களிச்சது அந்த உணர்வு தான். அதாவது பள்ளி வாசல் உடைக்கப்பட்டது, புதுபலசேனுடைய பிரச்சனை, முஸ்லீம் மக்கள் மீது கொண்டு வரப்பட்ட செய்கிற போதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் கூட்டங்களை சொல்லி வந்த விஷயம் இது, நான் இப்ப சொல்லல. பார்த்து கொண்டிருந்தார் ஜனாதிபதி எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்றதான் மக்களோட குற்றம். அது அந்த அடிப்படையில் அந்த மார்க்க அந்த உணர்வுகளின் அடிப்படையில் மக்கள் வாக்களிச்சாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அதை நாங்கள் குறை சொல்ல வாக்களிச்சிருக்காங்க. இனி பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த கட்டம் என்ன. உதாரணத்துக்கு நேற்றும் புதுபலசேன ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு, நேற்று முந்த நாள் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு, நான் பார்க்க கிடைக்கல பிரஸ் கான்பரன்ஸ் பத்திரிகையாளர் மாநாட்டை வச்சு, அதுலயும் எங்க நடவடிக்கைகள் தொடர்ந்து சொன்னது கேள்விப்பட்ட தெரியல, எனக்கு தெரியாது. நான் அறிகிறேன், நாங்க இந்த பிரஸ் கான்பரன்ஸ் முன்ன நாள் வச்சு ஹலால் பிரச்சனை பிரச்சனை எல்லா பிரச்சனை தொடர்ந்து நடக்கும் நடக்கும், நான் யாரும் அடி பண்ணிய மாட்டோம் அவர் சொன்னு போடு நான் அறிஞ்சேன். அப்ப ஆகவே இப்ப என்ன, இப்ப இனி இப்ப நான் இருந்து பாக்கணும். இப்ப அந்த டைம்ல ஜனாதிபதினு செய்யணும், அவசரமா அவங்கள கை செய்யணும், அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், சட்ட நடவடிக்கை எடுக்கணும், இதுக்கு பிரபாரண சம்பவம் பராமரிக்கணும், அந்த நம்பிக்கையில மக்கள் வாக்களிச்சிருக்கா செய்வார் நாங்கள் பார்க்கணும். ஆகவே அந்த மக்கள உணர்வுகள்ல தான் ஒன்றுபட்டு வாக்களிச்சு.
நான்
இன்னும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ்ல தான் இருக்கோம், குறிப்பாக யூபிஎஃப்ஏ. உதாரணத்துக்கு யூபிஎஃப்ஏங்கிற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி 7 கட்சிகளை கொண்ட ஒரு அமைப்பு, அதில் ஏற்கனவே முஸ்லீம் வெளியே போயிட்டு 6 கட்சி, 6 கட்சியில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் தலைமைத்துவமாக என்ன யூபிஎஃப்ஏ அங்கீகரிச்சு, யூபிஎஃப்ஏ லீடர்ஸ் 6 பேர்ல இன்னும் ஒரு லீடரா இப்ப அங்கீகரிச்சிருக்காங்க. இப்ப நான் நேற்று முந்தின நாளெல்லாம் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பாட்டு லீடர்ஸ் மீட்டிங்ல நானும் பங்கு வச்சினேன். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் பிரதிநிதியாக ஒரு பாட்டு லீடராக என்ன இங்கே ஐக்கிய மக்கள் அங்கீகரிச்சு நான் கடந்த 2 நாள் கூட்டங்கள் பார்ப்பேன். இப்ப ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைமைத்துவமாக இருக்கின்றது பிரதிநிதியாக.
என்னுடைய
வாக்கு வங்கியில் எந்த சரிவும் ஏற்படல, அப்படி ஏற்படாது. இது ஜனாதிபதித்ததுல வழக்கமாக நாங்க போறதுதான், நாங்க எல்லாருமே எங்களுக்குள்ள ஜனாதிபதித்ததுல பேசிக்கொண்ட விஷயம் தான் இதுல. இது நாங்க எதிர்பார்க்க கூடாது, எல்லாரும் விஷயம் எதிர்பார்க்க கூடாது, அது வாக்களிப்பாங்க தான், அது நமக்கு ஒரு விஷயம் இல்லை. இது நம்ம பாட்டுக்கு நான் வேலை செய்யறது, மக்கள் உணர்வுகள் நம்ம யாரும் பண்ணக்கூடாது, மிச்சம் கோணம் அறிக்கணும், அது வாக்களிக்கிற வாக்களிப்பாங்க. ஆனா அந்த இதை வச்சு யாரும் என்னுடைய வாக்குல ஒரு வாக்கு கூட சரி ஏற்படல, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். 100% என்னுடைய வாக்கு இதை விட கூடுதலாக இன்ஷால்லா கடந்த காலங்களை விட, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் காத்தாங்குடிய பெற்ற வாக்கை விட கூடுதலான வாக்குகள் இன்ஷால்லா. நாம அது தொகுதி முறை இருந்தால் நான் கேட்பேன்னு தெரியாது, உண்மையிலேயே தொகுதி முறை ஒன்று நான் எதிர்ப்பேன், என்னுடைய எதிர்ப்பால தொகுதி முறையை தடுக்க தெரியாது, தொகுதி முறைதான் வந்து தொகுதி முறை தான் நான் தேர்தலில் கேட்கறத பத்தி நான் இந்த முடிவெடுக்க அநேகமா நான் கேட்க மாட்டேன் நினைக்கிறேன் சிஸ்டத்துல அதை நான் முடிவெடுக்கணும். இப்ப இருக்கிற இது புத்தகத்துல சொன்னபடி ஒரு தொகுதிக்கு ஒருவர் தான் வந்தா நான் இன்னைக்கு நான் கேட்க மாட்டேன். இனி வேற ஏதாவது முறைகள் அதுக்குள்ள வரப்பட்டு எட்டாங்கத்தை வந்து மூணாங்கத்தவர் வந்து அல்லது வந்து தோக்கிற முறை இனங்களுக்கு வந்து சிறுபான்மை கட்சியில சிறுபான்மை இனம் என்று வந்து ஏதாவது முறை வரும்போது நான் சில வழிகளில் தேர்தலில் போட்டியிடக்கூடும். ஆனா தேர்தலில் போட்டியிட்டாலும் கடந்த பாராளுமன்ற தேர்தல் எடுத்ததை விடவும் கூடுதலான வாக்குகளை இன்ஷா அல்லாஹ் எந்த சந்தேகமும் இல்லாம ஆகக்கூடிய வாக்குகள் எடுப்பேன்ங்கிறதுல எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. என்னுடைய மக்கள் என்னோட தான் இருக்காங்க, அவங்கள எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு அவங்கள நம்பிக்கை இருக்கு. நான் என்ன வேலை தொடங்கியிருக்கேனோ அவ்வளவு வேலையும் தொடர்ந்து நடக்கும். நான் எதிர்கட்சின்றதுக்காக எந்த ஒரு வேலையும் தடப்பட போறதும் இல்லையே, யாரும் தடப்படவும் இல்லாது. மியூசியம் தொடக்கம் பல்கலைக்கழகம் வரையும் அவ்வளவு வேலையும் தொடர்ந்து நடக்கும். இன்னும் நிறைய வெளிநாட்டு வேலையும் நான் என்ன செய்வேன், இன்னும் வெளிநாட்டுல வந்து காசு போனது இன்னும் தொடர்ந்து என்னுடைய வேலை நடக்கும். அதெல்லாம் எந்த விதமான தடையும் இருக்காது.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்
அந்த அதெல்லாம் என்னுடைய கட்சி தான் தீர்மானிக்கணும். மத்திய குழுச்சால நான் இப்ப முதலாவது இந்த தொகு முறை என்னென்று வராம நான் இந்த தீர்மானம் எடுக்கலாது. நான் உண்மையிலே நானும் கூட இப்ப நான் உண்மையாக சொன்னா நான் நியூட்ரல் இருக்கேன். அவ இந்த விஷயத்துல தொகுதி முறை ஒன்று வந்தால் நான் கேட்பறேன். தொகுதி முறை ஒன்று வந்தால் தொத்து வாரத்திலே எல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் நம்பிக்கிறேன். நான் மட்டக்களப்பு தொகுதிக்கு எம்பியா இருக்கணும். தொகுதி முறை ஒன்று வந்தால் தொகுதிக்கு ஒரு எம்பி என்றால் அவருக்கு தமிழும் அதிகாரம். தொத்து வார வருஷமா பொலிசி அப்படியெல்லாம் நான் எனக்கு தேவையில்லை. எனக்கு எம்பி பதவி எனக்கு முக்கியம் அல்ல, எனக்கு அவசியமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நான் எம்பியா இருக்கணும்ங்கிறது இந்த மக்களுக்கு வேலை செய்யத்தான், இந்த தொகுதிக்கு வேலை செய்யத்தான். நான் மட்டக்களப்பு தொகுதி எம்பி இல்லாம சும்மா தோத்து போட்டு வந்து சும்மா பார்லிமெண்ட்ல காய்க்கிற எம்பி எனக்கு அப்படி ஒரு தேவை உண்டு. என்னுடைய இப்பக்கு எனக்கு இல்ல அப்படி ஒரு தேவை கிடையாது. ஆகவே நான் எவ்வளவு தூரம் இதுல வருவேன் தெரியாது. ஆகவே எதுல கேட்கறது, எப்படி கேட்கறது, சேர்ந்து கேட்கறதா போக்குறதா என்ன முடிவு எல்லாம் இன்ஷால்லாஹ் காலம் போக போக. இப்ப நாங்க ரொம்ப அமைதியா இருப்போம். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனைக்கு எங்களோட முழு ஆதரவையும் கொடுப்போம். நல்ல விஷயங்களுக்கு, மக்கள் நல்ல சந்தங்களுக்கு, முஸ்லீம் சமூகத்தை பாதுகாத்து நாங்க எதிர்ப்போம். தேர்தல் வரபோது எல்லா விஷயங்களையும் ஆராய்ஞ்சு மத்திய குழுவின தீர்மானம் எடுக்கோ அந்த தீர்மானத்தினால் நடக்கும்.
சமூக வலைதளங்களில் தங்களை கூடுதலாக விமர்சிக்கிறார்கள்.
உண்மையிலே நான் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலே எப்ப நான் மஹிந்த ராஜபக்ஷ ஆதரிக்கிற தீர்மானம் அந்த நாள் தான் சொன்னேன். இண்டையிலிருந்து எனக்கு ஹாமதுரு உடையாணிஞ்சிலிருந்து இன்னைக்கு உடைய எனக்கு இந்த மஞ்சள் காவி உடையாணிஞ்சி விமர்சிக்க தொடங்கினோம். நான் சொன்னேன் நீங்க விமர்சிப்பீங்க. அதான் பிரச்சனை இல்லை, இன்னும் விமர்சிக்கப்படும், இன்னும் விமர்சிக்கப்படும். இன்ஷால்லா இந்த விமர்சனங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் ஒரு நாளைக்கு. இன்ஷால்லா மிக விரைவில் அந்த விமர்சிக்கிற சகோதரர்கள் விமர்சித்ததனுடைய விளைவு என்ன, பாதிப்பு என்ன, தாக்கம் என்ன, நாம சொன்னது என்னெல்லாம் சமூகம் புரிஞ்சு கொள்ளுவாங்க. ஆனால் நான் பொதுவாக சொல்றது என்ன விமர்சிக்கத்தாலும் நான் இந்த கவலையும் படல, அதை பத்தி எனக்கு எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லை, அதை நான் பார்க்கறையும் இல்லை ஒரு நாள். அதே ரூபத்தில் சொல்றேன், இந்த விமர்சனங்களையோ இந்த இதில் பேஸ்புக் நான் பார்க்குற நேரம் இல்லை எனக்கு. நான் பார்க்குறேன் எனக்கு காலையில் எளிமையான போதும் எனக்கு நிறைய வேலை அடிக்குது. நான் அவசரமானவர்கள் நான் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் கலா மியூசியம் அதுக்கு புரியறதுக்கு நான் நேற்றெல்லாம் முழு நாள் எனக்கு அவ்வளோ வேலைக்குள்ளேயும் நான் ரெண்டு முழுக்கே கூட அங்கே போய் அந்த வேலையெல்லாம் பார்க்க தெரிஞ்சேன். அப்போ எனக்கு கஷ்டம் வாகவே இதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. ஆனால் பொதுவாக நான் விமர்சிக்க சொல்றது நான் அண்டு இல்லை, எந்த முஸ்லீம் சகோதரர்களும் சரிதான் விமர்சனங்கள் செய்யறது, அவங்கள கேவலமா படுத்துறது, கேவலம் பேசுறது மிக பாரதூரமான பாவம். அல்லாஹ்விடத்தில் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அந்த குற்றங்கள் வந்து ஒரு நாளும் தப்ப முடியாது. அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. நீங்க முஸ்லீம்களா இருந்தா அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. மற்றவங்களை யாரா இருந்தாலும் விமர்சிக்கிறதிலிருந்து தவிந்து கொள்ளுங்க. ஹக்கம் மட்டும் சொல்லுங்க, வீணாக பொய்களை சொல்லி மெம்பர்ல இருந்து பொய்களை சொல்லி அப்படிதான் அரசியல் செய்ய வேண்டிய இந்த தேவையும் கிடையாது. நான் மெம்பர்களை பயன்படுத்துறது மிக குறைவு, நான் மிக பள்ளிவாசலை பயன்படுத்துறது மிக குறைவு. மிக கவனமாக நிதானமாக நான் அரசியல் செய்யறது. அதனால 25 வருஷம் சிபிலியை போல 25 பேருக்கு மேல நான் கண்டிருக்கேன் ஊர்ல. ஆகவே 25 சிபிலியோ ஒரு ஆள். ஆகவே எனக்கு அது கணக்கையில நான் 25 வருஷம் இத்தனை பேரை பார்த்திருக்கேன். நான் புலிகள்ல இருந்து டெலோவில் இருந்து எல்லாரும் முதலாவது புலிகள் இயக்கத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணது இது இயக்கம். டெலோவில் வந்து புலிகள் இருந்த முபீன் திரும்பி டெலோ முபீன் ஆகி திரும்பி எல்டிடி அப்படி ஆகி இப்படி ஒப்ப கடைசா வந்து இப்ப பி எம் ஜெனிப்பாங்க எல்லாரும். ஆகவே எனக்கு இதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. ஆனா மற்றவங்களை விமர்சிக்க தவிந்து கொள்ளுங்க, அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்க என்று மட்டும் தான் சொல்லி வருகிறேன்.
தேர்தலின் பதவியில் பெறுவதற்காகவும் பின்களை தட்டுவதாகவும் தாங்கள் வருகிற சில அமைச்சர்கள் எதிர்ப்பதாகவும்
நான் ரொம்ப தெளிவா சொல்லி வைக்கிறேன். அப்படி இருந்ததுமான எனக்கு அமைச்சரை பத்தி சொல்ல தெரியல, என்ன பண்ணி தான் சொல்ல முடியும். நான் யாரிடத்துல போகவும் இல்லை, எந்த அபிப்பிராயம் கிடையாது. என்னுடைய வீட்டுக்கு 10ஆம் தேதி இரவே, நான் 10ஆம் தேதி இரவே நான் இல்ல வீட்டுல, ஜனாதிபதி மைத்ரிபால இவங்கெல்லாம் என்னோட பேசிக்கொண்டிருக்கும் போது, இவங்க பஷீராஜாரெல்லாம் பேசிக்கும்போது சாட்சி, நான் வீட்டுக்கு போகும்போது 10 மணி, இந்த வீட்டுக்கு 2 தடவை ஒரு முஸ்லீம் சகோதரர் ஜனாதிபதி அனுப்பி வச்சிருந்தாரு என்ன சந்திச்சுட்டு வர சொல்லி. நான் அதுக்கப்புறம் 11 மணி நான் வந்ததுக்கு அப்புறம் நான் அவர் வீட்டுக்கு போனேன். அவர் 2 தடவை இந்த வீட்டுக்கு, அவர் முக்கியமான சகோதரர் எனக்கு தெரியும், அவர் ஜனாதிபதி புதியவரோட நெருக்கமான ஒருவர், 2 தடவை என்னுடைய வீட்டுக்கு வந்தார். நான் அவர் வீட்டுக்கு போனேன் 11:30 மணிக்கு, சரி ரெண்டு வீடு அவர் வீட்டுக்கு போய் கேட்டேன். அவர் சொன்னார், இப்படி சொன்னாரு, இல்ல பிரசிடன்ட் உங்களோட தான் வைப்போம். நான் சந்தோஷம், எனக்கு தேங்க்ஸ், நான் பிரசிடன்ட் என்னை இன்வைட் பண்றது சந்தோஷம், ஆனா நான் இப்பக்கு எந்த விதமான முடிவும் இல்லை, இப்படி இப்படி காரணங்கள் இருக்குன்னு சொன்னார். அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு நேற்று முந்தநாள் காலையில ஜனாதிபதியோட போய் இணைஞ்சிருக்கிற, புதிய ஜனாதிபதி இணைஞ்சிருக்கிற ஒரு அமைச்சர் செயலாளர் உட்பட 2 பேர் 9:30 மணிக்கு எந்த வீட்டுக்கு வந்தாங்க அவசரமா, உடனே வலிக்கிடுங்க, 10 மணிக்கு ஜனாதிபதியை மீட் பண்ணணும், அவசரமா ஜனாதிபதி உங்களை பார்த்துக் கொண்டிருக்கார். கண்டிப்பா ஒரு 10:30 மணிக்கு ஜனாதிபதி செயலத்துக்கு போகணுமா வர சொல்லி வந்தாங்க. நான் அவங்க சந்தோஷம் சொன்னேன், அப்படி நான் அவசரப்பட்டு வர விரும்பல, எனக்கு சந்தோஷம், இந்த நான் இப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் முடியாம முடிவெடுக்கல. நம்ம அவருக்கு 113க்கு என்ன சேர்த்து கொள்ள சொல்லுங்க, அவருக்கு 113 ஆடுறதுக்கு என்னையும் சேர்த்து கொள்ள சொல்லுங்க. நான் அதுக்கு எதிர்ப்பு இல்ல, நான் இந்த சில விஷயங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் நான் எதிர்ப்பேன், ஆகவே நான் அதை விரும்பல சந்திச்சுனேன். நேற்று திரும்பி காலையில, நேற்று பின்னேரம் 2 மணிக்கு 2 சகோதரர்கள் அதே சகோதரர் திரும்பி வந்தாங்க, நீங்க எப்படி இன்றைக்கு மீட் பண்ண முடியுமான்னு நான் அப்ப உங்களுக்கு சொன்னேன். ஆகவே நான் எந்த சந்தர்ப்பத்திலும் யார வீட்டுக்கு போகவும் இல்லை, யாரை தேடி போகவும் இல்லை, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அப்படி எண்ணமும் இல்லை, இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் போறங்கறதல்ல பிரச்சனை, நான் போயிட்டு திரும்பி ஒரு மேல வர இயலாது. இப்ப நான் திரும்பி இந்த தொகுதி முறையை கொண்டு தான் திரும்பி அழைத்து வாக்களிக்கணும். இப்ப நான் திரும்பி வெளியே வரதா, இப்ப சொல்லுங்க, நான் வெளியே வர இயலாது, முஸ்லீம் இஷு வழியே வெளியே வர இயலாது நான். அப்ப ஆகவே போனா இருக்கணும் உள்ளு. ஆகவே அப்படியான ஒரு அரசியல் எல்லாம் செய்ய விரும்பல, இன்ஷா அதுக்கான அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு இல்லை, ரொம்ப தெளிவா இந்த அரசாங்கத்துக்கு நான் முழு ஆதரவு, ஜனாதிபதிக்கு முழு ஆதரவு. ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாங்க தேர்தலுக்கு பிறகு அந்த தீர்மானம் எடுக்கணும்.
உங்களை தற்போதைய புதிய ஜனாதிபதி
அதை போட்டு
மைத்ரிபால சிறிசேனா அவர்களை இணைத்துக் கொள்ளக் கூடாது என்று இந்த பிராந்தியத்திலிருந்து சில அனாமோதய கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. இது தொடர்பாக
எனக்கு தெரியாது, அனுப்பியிருக்கலாம், எனக்கு அப்ப தெரியாது, அனுப்பியிருக்கலாம், அவங்களோட கொண்டு கொடுக்கலாம், அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஆனா எனக்கிட்ட ஜனாதிபதி சொன்னதான் நான் சொல்லலாம், எனக்கிட்ட ஜனாதிபதி கிட்டதான் சொல்லலாம். ஆகவே அதே மாதிரி நான் ரணில் விக்ரமசிங்கேக்கும் நான் செய்தி அனுப்பினேன், அந்த உங்களோட 113க்கு நான் ஆதரவு, நீங்க பயப்படுத்தவர்கள் செய்தி அனுப்பணும். ஆகவே எனக்கு உத்தரவு, நான் போனத்தனை வரவானு சொல்லலாம், நானே போறதுல எடுத்து சொல்லி சொல்றேன். முதலாவது நான் இவ்வளவு முந்தினாவது 15 பேர் போனாங்க, இன்னும் 10 பேர் போனாங்க, நம்மளோட மாவட்டத்தின் சிலரும் போனாங்க, எவ்வளவு என்ன வற்புறுத்தினாங்க, நான் தான் போறதுல முடிவில் அடிக்கிறேன். அப்பாவே என்ன அந்த எடுக்க உள்ளுக்கு என்ன பிரச்சனை என்றால், யாரும் எதையும் சொல்லலாம். இப்பதவ ஓட் பாலிமன்ல இங்க ரோட்ல இருந்து காய்க்கிறார்கள் பிரச்சனை இல்லை, அங்க அவருக்கு ஆட்சி நடத்த ஓட்டு தேவை. ஆகவே ஓட்டு உள்ள எல்லாரையும் எடுக்கிறதுக்கு அவர் ரெடி. ஆகவே நாங்க போறதால நாங்க தான் எடுக்க வேண்டிய விஷயம்.
ஜனாதிபதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வருகின்ற ஒரு செய்தி ஊடகங்களில் வெளிவருகிறது. தேசிய பட்டியலூடாக செல்ல முடியாத சட்டரீதியான பிரச்சனை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்.
கட்சியை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காகவும், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்களுக்குள் பிளவுகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் ஒரு கருத்து இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி அவர் எதிர்கட்சி தலைவராக்க வேண்டும் என்று கருத்து இருக்கிறது. அது தொடர்பில் இந்த விதமான இறுதி தீர்மானம் இல்லை. நேற்று முன்தினம் கூடிய ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியுடைய கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே கூட இத்தொடர்பு ஆராயப்பட்டு இப்பொழுது இந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் 18ஆம் தேதி 18ஆம் தேதி பின்னேறந்தான் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அவர்கள் இந்த 90 நாட்களுக்கு 96 நாட்களுக்கு எதிர்கட்சி தலைவராக இருப்பதா, அல்லது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானத்தை நாங்கள் எதிர்வருகின்ற 18ஆம் தேதி இடம்பெறுகின்ற ஐக்கிய மக்கள் சுந்தரமணி கூட்டணியுடைய குழு கூட்டத்திலும் கட்சி கூட்டத்திலும் எடுக்க இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.
சிரேஷ்ட அரசியல்வாதி இந்த வகையில தூர நோக்கில் என்ன நடக்கும் சொல்றீங்க, இவ்வளவு கருத்துக்களையும் சொல்லிக்கிறீங்க,
குறிப்பாக இந்த அரசியல் என்பது கிட்டத்தட்ட 47-48 கட்சிகளை கொண்டு ஒரு கூட்டு, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிற கட்சி, ஜனாதிபதி அல்ல அவரை ஆக்கியிருக்கிற கட்சி, இன்று அவர் ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார். ஆகவே எதிர்காலத்திலே இந்த இந்த கட்சியும் இந்த அரசும் இப்பொழுது ஓத்தெடுத்திருக்கிறோம். 96 நாட்களுக்கு மட்டும்தான். April 23 பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஒரு புதிய ஆட்சி, புதிய நிர்வாகம் வருகின்ற போது யார் ஆகக்கூடிய ஆசனங்களை பெறுகிறார்களோ அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார்கள். இப்போ இன்று நினைத்தாலும் நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வர முடியும். நாளை நாங்கள் மைத்ரிபால நிமல் சிறிபாலசிலாவை பிரதமராக்கி அமைச்சரவை பெற முடியும். 135 ஆசனங்கள் இருக்கிறது, 113 ஆசனம் போதும் ஆட்சி அமைப்பதற்கு, ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னென்றால், இன்றைக்குள்ள பிரச்சனை, நாங்கள் ஜனாதிபதியோ அல்லது இந்த 42 கட்சிகளை கண்ட கட்சியை குற்றம் சொல்லும், இவங்க இந்த 100 வேலைத்திட்டத்தை செய்ய விடுவாங்கல்ல. வேணென்றால் மக்களுக்கு 50 கிட்டத்தட்ட சலுகைகள் தாரன்னு சொல்லியிருக்கிறது. கிட்டத்தட்ட நான் கணக்கு பார்த்தோம், $4 billion இதுல சொல்லியிருக்கிற வீர இந்த சலுகைகள் மக்களுக்கு தாரன்ற சலுகைகள் கிட்டத்தட்ட 50 சலுகைகள் இருக்குது. 100 மைத்திரி அரசினால் முன்வைக்கப்பட்டுள்ள 100 நலன்சார் வேலைத்திட்டங்கள். இந்த 100 நலன்சார் வேலைத்திட்டங்களை செய்யறதுக்கு ஒரு வருஷத்துக்கு $4 billion $4 billion தேவை. இது உலகத்தில் எந்த ஒரு அரசும் எந்த ஒரு நாடும் கடன் கொடுக்க போறல. அமெரிக்காவிடையும் காசு இல்லை, எல்லாரும் பொருளாதார கிரைசிஸ் இருக்கிற ஒரு கட்டம். ஆகவே நாங்கள் பார்க்கணும் எங்க இந்த காசு வரப்போகுது. காசு அடிச்சடிக்க முடியாது, அச்சடித்த நாட்டில் பணம் விற்கும் ஏற்படும், என்ன நடக்க போது நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு தெரியாது, இது இலங்கையோட பிரச்சனை தான் ஒத்துக்கொள்ளணும். இதுக்கு உலகத்தில் யாரும் அண்டண்டு செலவழிக்கிறது கடன் கொடுக்குறல்ல. எந்த வங்கி ஊடுகட்ட கடன் கொடுக்கும், வங்கி கடகட்ட கடன் கொடுக்கும், வியாபாரமான கடன் கொடுக்கும், அண்டண்டு ஊட்ட சாப்பிட்டு இருக்கிறதுக்கு வங்கி கடன் கொடுக்குறல்ல. ஆசிய வங்கியோ சீனாவோ எந்த வங்கியோ கடன் கொடுக்கும் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்றது. இது மக்களுக்கு 50 ரூபாய் கொடுத்துக்கு டீசல் கொடுக்கறதுக்கெல்லாம் உலகம் யாரும் கடன் கொடுக்க போறல. ஆகவே நாங்கள் பார்க்கணும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர் சில பேர் நாங்கள் வரவேற்கும் இந்த திட்டங்களை. நாங்கள் முழு வரவேற்கும், அதுக்காக தான் நாங்கள் ஆதரவளிக்க போறோம். ஆகவே நாங்கள் இந்த திட்டங்களை எப்படி செய்ய போறாரு, எங்கால நிதி வரப்போகுதோ, இலங்கை எங்களுக்கு தெரியும் திரையசலோட நிலவரம் தெரியும், நாங்கள் எல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்காக தான் இப்ப நாங்க இன்றைக்கு ஆட்சி எடுத்தா சொல்லுவாரு இந்த திட்டங்களை விடுறதுக்கு இந்த அரசாங்கம் முடிவதில்லைன்னு. இன்றைக்கு நாங்கள் உலகத்திலேயே ஒரு 135 இருக்கக்குள்ள எதிர்கட்சியில் இருக்கிற 85 வச்சு கொண்டு ஆட்சி அமைச்சிக்கிற ஒரு அரசாங்கம் உலகத்திலேயே. உலகத்தில் எங்கேயும் சிறுபான்மை ஆட்சி அமைக்கிற கிடையாது. சிறிய பாராளுமன்ற சிறிய கட்சி ஒரு சிறிய 85 ஆசனம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. நாங்கள் 135 சும்மா இருக்க வேண்டாலே பார்த்துக்கிட்டு. ஆகவே என்னென்றால் இதில் விஷயம் என்னென்றால் நாங்கள் விட்டுருக்கோம் ஆட்சியை, நீங்கள் செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய இந்த திட்டத்தை நாங்கள் பார்க்கணும் இப்படி செய்ய போறீங்க. ஆகவே நாங்கள் இதில் சொல்ல வரேன்டால் அதை நாங்கள் பார்க்கோம். இப்போவும் நாங்கள் தான் உண்மையிலே பெரும்பான்மை. இன்றைக்கு நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டியாரு ஆட்சியை கொடுத்துட்டு சும்மா இருக்கேன் பார்த்துட்டு இருக்க போகிறோம், என்ன செய்ய போறீங்க. ஆகவே ஆட்சி நடக்குமா இருந்தால் சரியாக இருக்குமா இருந்தால் இந்த வேலை திட்டங்கள் போகுமாண்டா தொடர்ந்து ஆதரவு அளிப்போம். 30 நாள் 40 நாள் வேலை நடக்கலையா, அடுத்த நாளைக்கு ஆட்சி அமைப்போம். நாங்கள் எங்கள்கிட்ட 135 ஆசனம் இருக்குது, உடனடி ஆட்சி அமைப்பு, அங்கே பிரதமராக போகிறாள், உடனடி அமைச்சர் ஆட்சி அமைப்போம். இன்றைக்கு நாங்கள் ஆட்சி, ஆனால் கொடுத்து போட்டிருக்க என்ன செய்ய பார்க்கறதுக்கு குறைவான நாட்களுக்கிட்ட. ஆகவே நாங்கள் மக்கள் நலன் திட்டங்களை செய்கிறாங்களா என்ன செய்யறாங்க பாக்குறதான் பொறுத்திருக்கேன். ஆகவே நாங்க என்ன அபிப்பிராயப்படுறால் என்னுடைய அரசியல் அனுபவத்தின் படி நான் கண்ட யோசனை இதை விட உணவங்களை இந்த திட்டங்களை மக்களை செய்யட்டும், நலங்களை பார்ப்போம், எப்படி மக்கள் செய்யறாங்கன்னு பார்ப்போம், என்ன வழி செய்யறாங்க பார்ப்போம். பார்த்துட்டு நாங்க தீர்மானத்துக்கு வரலாம். இப்ப அவசரப்படக்கூடாதுங்கிறதான் எங்களுடைய அபிப்பிராயம். நான் சார்ந்திருக்கிற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அபிப்பிராயம் அதான். ஆகவே நாங்களும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆதரவு கொடுத்துக்கொண்டு வெளியிருக்கதான் எங்களுடைய நோக்கம்.
அரசியலுக்கு கொண்டு வந்த தலைவர் மகவும் அவசரப்பட நிலைப்பாடு, அதாவது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தோட இணைஞ்சுதான் மக்களுக்கு சேவை செய்கிறது, அதுல உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு?
இப்பயும் நாம் ஆட்சியில இருக்கோம், நான் ஆட்சியில் இருக்கேன், இந்த அரசாங்கத்தில இருக்கோம். எந்த விதமான எங்களுடைய மறைந்த மரபும் அஷ்ரப் சார் எப்பவும் சொல்லுவார், நாங்கள் ஆட்சியில் இருக்கணும் எதிர்க்கட்சி. இப்பவும் நான் சொல்லணும் ஆட்சியில இருக்கேன், இந்த அரசாங்கத்தோடு தான் இருக்கோம். அரசாங்கம் வேண்டாம், அமைச்சர் இப்ப இருக்கின்ற அவசியம் இல்லையே. அமைச்சர் இல்லாமல் அரசாங்கத்தில் இருக்கலாம் தானே. நான் அரசாங்கத்தோடு இருக்கேன், மிக நெருக்கமா இருக்கும், ஜனாதிபதியோட மிச்ச நெருக்கமா இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நான் எனக்கு என்ன வேண்டும் என்றாலும் செஞ்சு கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ஆட்சிங்கிறது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்னுடைய மிக நெருக்கமான சந்திரிகா பண்டார் நாயக் என்னுடைய ஆனான் முதலா விஷ்பணன் என்னுடைய அமைச்சர் மங்களசமரவீரே எல்லாரும் ஆட்சியில் இருக்காங்க, நாங்களும் ஆட்சியில் இருக்கோம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆட்சி என்ற அமைச்சராக இருக்கின்ற அவசியம் ஒன்றும் இல்லையே, ஆட்சியில் இருக்கிறது அமைச்சர் இல்லாமல் அதிகாரம் கூட இருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கோம். ஆனால் சில நேரங்களில் ஆட்சிக்கு உள்ள போய் ஆட்சியாளர்களாக அமைச்சராக இருக்கிற நேரம் சில விஷயங்கள் சமூகத்துக்கு அதுக்க முடியாமல் போயிருக்கு. 2 ஒரு 96 வியாபாரம் தான். 96 நாள் வேலை திட்டம். ஆகவே நான் அரசாங்கம் தான், நானும் மைத்திரிபால ஆட்சியில இருக்கேன், என்னுடைய மும்பையில வந்தால் வாரகலா வாரதில முழு ஆதரவு முடிப்பேன் கையெழுத்தி. எதிர்கட்சி மாதிரி இருக்க மாட்டேன் நான், ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். நான் அடுத்த இந்த 19-20 பட்ஜெட் வருது, 29 பட்ஜெட்டை கொண்டா ஜனாதிபதி உடனடியாக கையெழுத்தி நான் முதலாவது ஆதரவு அளிக்கும் பட்ஜெட்டுக்கு. இப்பவும் சொல்றேன், நான் 29 பட்ஜெட் வந்த உடனே பட்ஜெட்டுக்கு நான் முதலாவது கையெழுத்தி என்னுடைய ஆதரவு கொடுப்பேன். ஆகவே நான் ஆட்சி தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.
நம்ம